2021 மே மாத தெந்தலிதழில் நேர்காணல் பகுதியில் டாக்டர் அ போ இருங்கோவேலுடன் அரவிந்தின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையின் மருத்துவ சமூகவியல் துறை மேலாளர், சங்கர நேத்ராலயா அகாடமியில் மருத்துவ சமூகவியல் மற்றும் தமிழ் இலக்கியம் என இரு புலங்களின் பேராசிரியர் டாக்டர் இருங்கோவேல். சமூகவியல், சமூக பணி, தமிழ் இலக்கியம் இவற்றில் முதுகலை பட்டமும் ஆய்வியல் இளைஞர் பட்டமும் பெற்றவர். பாரதத்தில் கண் தான இயக்கம் ஒரு சமூக வரலாற்று ஆய்வு என்ற தலைப்பிலான ஆய்வுக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். சங்கர நேத்ராலயாவில் கண் வங்கித்துறை தலைவராக சுமார் 18 வருடங்கள் சேவை செய்தவர். பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் சோசியாலஜியில் இவரது பல ஆய்வு கட்டுரைகள் வெளியாகி உள்ளன. எழுதாத இதழ்களே இல்லை என்னும் அளவிற்கு தமிழக மற்றும் வெளிநாட்டு தெண்டல் உட்பட இதழ்களில் கண் பாதிப்பு சிகிச்சை தீர்வு குறித்து தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக 500க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். கவிதை, சிறுகதை, குறுநாவல் என்றும் நிறைய எழுதியிருக்கிறார். சங்கர நேத்ராலயாவிலிருந்து வெளியான அகம், தர்ஷன் போன்ற இதழ்களின் ஆசிரியராக பொறுப்பு வைத்த அனுபவமும் உண்டு. இதோ இருங்கோவேல் பேசுகிறார், கேட்போமா? உங்கள் பெயரே சங்ககால அரசரை நினைவுபடுத்துகிறது, இதற்கு ஏதாவது பின்னணி உண்டா? எனது முழு பெயர் போர்த்தியடியார் இருங்கோவேல். போற்றியடியார் இருங்கோவேல் என்பது மருவி, போர்த்தியடியார் இருங்கோவேல் என்றானதாக என் பாட்டனார் செல்லையா பிள்ளை என்ற போர்த்தியடியார் இருங்கோவேல் சொல்லியிருக்கிறார். தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு அருகே கொடும்பாளூரை தலைநகராக கொண்டு மலைநாட்டை ஆண்டு வந்த வேளிர்குல மன்னர்கள் பெயர் இருங்கோவேல். அந்த வழி வந்தவர்கள் நாங்கள். இது எங்கள் குலப்பெயர். எங்கள் முடிவைத்தானேந்தல் கிராமத்தில் இப்போதும் பலருக்கு இந்த பெயர் உள்ளது. உங்கள் இளமை பருவம் பற்றி? எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். முன்னோர்களில் ஆண்கள் படைத்தளபதிகளாகவும் வீரர்களாகவும் பெண்கள் விவசாயத்தை கவனித்தும் வாழ்ந்துள்ளனர். எனது தாத்தா நிலக்கிழாராக இருந்தாலும் இராணுவத்தில் பணியாற்றியவர். அப்பா மத்திய சுங்க இலாக்காவில் பணியாற்றினார். 3 அக்காமார், 1 அண்ணன், அடுத்து நான், 1 தங்கை என்று பெரிய குடும்பம். மதுரை ஆயுதப்படை குடியிருப்பின் நகரசபை ஆரம்ப பாடசாலையில் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். பக்கத்து போர்ஷனில் அன்னபூர்ணி பாட்டி, சொக்கலிங்கம் தாத்தா வசித்தனர். அவர்கள் வழியே தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, திருப்பள்ளி எழுச்சி, கந்தர் அலங்காரம் எல்லாம் அறிமுகமாயின. நீரில்லா நெற்றி பாழ் என்று சொல்லி எப்போதும் திருநீற்று முகத்துடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவார்கள். அப்பாவும் அப்படித்தான். நானும் சிறுவயது முதலே அந்த பழக்கத்தை கை கொண்டேன். நான் குழந்தையாக இருந்தபோது அம்மா அடிக்கடி முடிவைத்தானேந்தல் கிராமத்திற்கு விவசாயத்தை கவனிக்க போய்விடுவார். நானும் அவ்வப்போது அவரோடு போவேன். தோட்டத்தில் சீனி கிழங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு சுட்டு தின்பது ரொம்ப பிடிக்கும். பிற்பகலில் அப்பாவின் சேகரிப்பான கல்கி, கலிமகள், அமுதசுரபி, ஆனந்த விகடன், மஞ்சரி, பொய்யாமொழி, பரணிதரன் எழுதிய அருணாச்சல மகிமை, கல்கியின் பொன்னியின் செல்வன், அலைவோசை போன்ற புத்தகங்களை அம்மாவுக்கு வாசித்து காண்பிப்பேன். அம்மா ஆர்வத்தோடு கேட்பார். ஆனால் இவை ரொம்ப வருடம் நீடிக்கவில்லை. ஏன், என்ன நிகழ்ந்தது? அம்மாவுக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. பரிசோதனைகள் மூலம் அது புற்றுநோய் என்று தெரிய வந்தது. சிகிச்சைக்காக சென்னைக்கு சென்றனர். அறுவை சிகிச்சை நடந்தது, ஆனால் பலனில்லை. மருத்துவமனையில் நோய் மிகவும் முற்றிவிட்டது என்று சொல்லி வீட்டிற்கு அழைத்து செல்ல கூறிவிட்டனர். மதுரைக்கு வரும் வழியிலேயே அம்மா காலமாகிவிட்டார். அப்போது எனக்கு 10 வயது. அடடா, மிகப்பெரிய சோகம். ஆமாம், அதிலிருந்து மீள எனக்கு வெகு நாட்கள் ஆயின. ஆனால் நான் அப்போது ஒரு உறுதி எடுத்துக்கொண்டேன். அந்த உறுதிதான் ஒரு விதத்தில் என்னை இங்கே இந்த சமூக பணியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஓ, என்ன அது? புற்றுநோயின் காரணமாக அம்மா அடைந்த வலி, வேதனை, மன அழுத்தம் அனைத்தையும் நேரில் பார்த்தவன் நான். ஆகவே புற்றுநோயாளிகளுக்கு சேவை செய்யும் மருத்துவராக வேண்டும் என்று அந்த சிறு வயதில் மனதிற்குள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டேன். அதுவரை தமிழாசிரியராகும் குறிக்கோளில் இருந்தவன் புற்றுநோய் மருத்துவத்துறையில் சேவை என்று எனது நோக்கத்தை மாற்றிக்கொண்டேன். அதன்பின் 6ஆம் வகுப்பு முதல் மதுரை அமெரிக்கன் கல்லூரி உயர்நிலைப்பள்ளி, மதுரை தியாகராஜர் கல்லூரியில் புகுமுக வகுப்பு PUC படித்தேன். கிடைத்த நேரத்தில் மதுரை நாராயணபுரம் டாக்டர் SPS சண்முகத்தின் இலவச மருத்துவ ஆலோசனை மையத்தில் சேவை செய்தேன். இப்போது அங்கு மதுரை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் அமைந்துள்ளது. வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றேன். அப்போதே ஒரு புற்றுநோய் மருத்துவ நிபுணர் ஆனது போல மகிழ்ந்தேன். ஆனால் அதே வாரத்தில் எனது மூத்த சகோதரி ராஜலட்சுமி தேவி அகால மரணமடைந்தார். அது குடும்பத்திற்கே மிகப்பெரிய பின்னடைவானது. சில சூழல்களால் மருத்துவக் கல்லூரி படிப்பில் சேர முடியாமல் போனது. மெல்ல மெல்ல இழப்புகளிலிருந்து மீண்டு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை சமூகவியல் சேர்ந்தேன். கல்லூரி கால நட்பு அருமையானது அல்லவா? ஆமாம், ஒழுக்கம், நேர்மை, நட்பு, அன்பு, ஆன்மீக சிந்தனை, உதவும் மனப்பான்மை, தோள் கொடுக்கும் தோழமை, இவை மாணவ பருவத்தில் கிடைக்கும் நல்ல நட்புகளின் மூலம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு சாத்தியம். அவை என் நண்பர்கள் முத்துக்குமாரசாமி, துளசிராமன் மற்றும் நான் என எங்கள் மூவருக்குமே வாய்த்தது. மிகவும் ஒற்றுமையாக இருப்போம். எல்லா இடத்துக்கும் ஒன்றாக போவோம், வருவோம். கல்லூரி பேராசிரியர்கள் எங்களை மும்மூர்த்திகள் என்று அழைப்பார்கள். ஆகவே 60 எட்டிய நிலையில் இன்றும் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். வாரந்தோறும் பேசிக் கொள்கிறோம். அருமை. கல்லூரி காலத்தில் மகாகவி பாரதி உருவச்சிலை கமிட்டி நடத்திய அனைத்து கல்லூரி தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி கட்டுரை போட்டியில் மகாகவி பாரதியின் குயில் பாட்டு ஓர் ஆராய்ச்சி என்ற எனது கட்டுரைக்கு 2 பரிசு கிடைத்தது. முதல் பரிசு பெற்றவர் கல்யாணி. மதுரையில் ஒரு பிரபல கல்லூரியில் தமிழ் இலக்கிய மாணவி. அவர் எனக்கு சிறந்த தோழியானார். எனது பேராசிரியர்களும் என்னை ஊக்குவித்தனர். பரிதிமார் கலைஞரின் பேரன் பேராசிரியர் வி சு கோவிந்தன், பட்டிமன்ற பேராசிரியர் தா கு சுப்பிரமணியன், பழமொழி மன்னர் பேராசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன், சிலேழை கவிஞர் வி துரைசாமி என்று தமிழ்துறையில் அனைத்து பேராசிரியர்களின் ஆசீர்வாதத்திற்கும் அன்புக்கும் பாத்திரமானேன். தினசரி காலை 7 முதல் 9 வரை மதுரை அரசினர் எஸ்கின் பொது மருத்துவமனையில், பின்னர் அரசினர் ராசாசி பொது மருத்துவமனை என பெயர் மாற்றப்பட்டது. சமூக சேவை. ஞாயிற்றுக்கிழமைகளில் அரவிந்த் கண் மருத்துவமனை நடத்தும் கண் சிகிச்சை முகாம்களுக்கு தன்னார்வ சேவகர் என எனது மருத்துவ சமூக பணி தேசிய சேவை திட்டத்தின் NSS வழியே தொடர்ந்தது. அடுத்து இளங்கலை சமூகவியல் கடைசி பருவ தேர்வு எழுதிய பின்னர் NSS கேம்ப் செல்வதாக சொல்லிவிட்டு கொல்கத்தா சென்றேன். மே மாதம் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியில் அன்னை தெரசாவுடன் தன்னார்வ தொண்டு செய்தேன். அப்போது அங்கே இருந்த இன்னொரு தமிழன்பர் உதவும் கரங்கள் வித்யாகர். அவர் MA சமூக பணி முடித்துவிட்டு சேவை செய்து கொண்டிருந்தார். பின்னர் தான் அவர் உதவும் கரங்கள் அமைப்பை ஆரம்பித்தார். அங்கே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மன நோயாளிகளுக்கும் சேவை செய்தோம். பின்னர் ஜூன் மாதத்தில் பேலூர் சென்று ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் சேவை பணியை தொடர்ந்தேன். சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்தில் MA சமூக பணி படிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் என் தந்தை வெளியூரில் படிக்க அனுமதிக்கவில்லை. கல்லூரி தேர்வு முடிவுகள் வெளியாயின. பல்கலைக்கழக அளவில் சிறப்பிடமும் கிடைத்தது. ஆனால் தேர்வு முடிவு வந்த அன்று எனது தோழி கல்யாணி மூளை புற்றுநோயால் காலமானார். அடடா, எத்தனை சோகங்கள், அதுவும் புற்றுநோய் காரணமாகவே. ஆமாம், இவை எனக்கு வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தின. சேவையின் மீது மென்மேலும் ஈடுபாடு கொள்ள வைத்தன. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் துறையில் MA சமூகவியலில் சேர்ந்தேன். தமிழ் இலக்கியம் மட்டுமல்லாது ஆங்கில இலக்கியத்திலும் ஈடுபாடு அதிகரித்தது. பகல் நேரத்தில் MA படித்துக்கொண்டே மாலை கல்லூரியில் பட்டமேற்படிப்பு பட்டய வகுப்பில் உளவியல், PG டிப்ளமா இன் சைக்காலஜி, சைக்கியாட்ரிக் சோசியல் ஒர்க் படித்து தேர்ச்சி பெற்றேன். பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் விடுமுறையில் சென்றார். சில பேராசிரியர்களின் அன்பு காரணமாக MA இறுதி தேர்வு எழுதிய உடனேயே அந்த விடுமுறை வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் சம்பளம் கிடையாது. பின்னர் MPhil முடித்தேன். சமூக பணி பாடத்தில் மற்றும் ஒரு MA பட்டம் பெற்றேன். மருத்துவமனைகளில் எனது தொண்டு தொடர்ந்தது. 2 விடுமுறையில் சென்ற விரிவுரையாளர் திரும்பி வர எனக்கு பணிவிடை உத்தரவு வந்தது. அம்மா காலமான போது நிர்ணயித்துக் கொண்ட இலக்கை அடையவில்லை என்பதும், அம்மாவின் மரணம், அக்காவின் அகால மரணம், தோழியின் மரணம் போன்றவையும் என் நினைவில் வந்து வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தன. பிறகு புதுதில்லியில் ஒரு நேர்முக தேர்வுக்கு சென்றவன் சென்னை வந்து அங்கு முகாமிட்டிருந்த காஞ்சி மகானை தரிசித்தேன். மாபெரும் அதிசயம், தங்க காசு அடித்து அடியேனை ஆசீர்வதித்ததை அவர் நினைவில் வைத்திருந்தார். பார்க்க பெட்டி செய்தி. என்னை பற்றி விசாரித்து எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். அதன்படி காளஹஸ்திக்கு சென்று திருக்காலத்தினாதரை தரிசித்து விட்டு மதுரை சென்றேன். வீட்டில் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையிலிருந்து நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் காத்திருந்தது. அடடா, ஆச்சரியம்தான். சென்னையில் நேர்முக தேர்வை டாக்டர் சாந்தா அவர்களே நடத்தினார். April 23, 1986 அன்று ஒரு மருத்துவராக அல்ல, மருத்துவ சமூக பணி ஆய்வாளராக அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் எனது பயணத்தை தொடங்கினேன். உங்கள் ஆரம்பகால பணிச்சூழல் எப்படி இருந்தது? பணிச்சூழல், தனிப்பட்ட வாழ்க்கை சூழல் எல்லாமே சவாலாகத்தான் இருந்தன. நான் பணியாற்றியது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் ஒரு திட்டத்தில். அரசினர் பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி இவைதான் எனது முக்கியமான பணிக்களம். அதுபோக சில தனியார் மருத்துவமனைகள் மற்றும் 5 சென்னை மாநகராட்சி அலுவலகங்கள். பிற்பகல் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் நோயாளிகளை நேர்முக பேட்டி கண்டு பதிவு செய்ய வேண்டும். நோயாளிகளுக்கு ஆலோசனை, கவுன்சிலிங், புற்றுநோய் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், இறப்பை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் ரங்கபாஷ்யம், நரம்பியல் நிபுணர் டாக்டர் என் ராமமூர்த்தி, மூத்தோர் மருத்துவ நிபுணர் டாக்டர் வி எஸ் நடராஜன், பத்தாலஜிஸ்ட் டாக்டர் சரசா பாரதி, பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் பி என் ராஜப்பன், இவர்களோடு எங்கள் சேர்மன் டாக்டர் விலாசினி சாந்தா அவர்களுடனும் பணியாற்றுவது எனக்கு பெருமையாக மட்டுமல்ல மிகப்பெரிய சவாலாகவும் இருந்தது. என்னுடன் பணியாற்றிய சிலருக்கு நாங்கள் சோசியல் ஒர்க்கர் தானே என்ற ஏளனம் இருந்தது. ஆனாலும் உடலிலும் மனதிலும் வேதனையை சுமந்து கொண்டு ஏதாவது மாயம் நடந்து விடாதா என்று மிரட்சியோடு இருக்கும் நோயாளிகளுக்கு நாம் சேவை செய்கிறோம் என்ற எண்ணம் அந்த ஏளனங்களை தவிடு பொடியாக்கியது. அவ்வப்போது ஏற்படும் மனச்சோர்விலிருந்து இலக்கியமும் எழுத்தும் என்னை காப்பாற்றியது. அதை பற்றி சொல்லுங்கள். சென்னையில் தனிக்கட்டைகள் மேன்ஷன் ஒன்றில் தங்கியிருந்தேன். பக்கத்து அறையில் எழுத்தாளர் ஸ்டெல்லா புரூஸ், அவரோடு தினசரி இரவு சரவண பவனில் சாப்பிடப் போவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கன்னிமரா நூலகம் செல்வதும் வழக்கமானது. சிறு வயதிலிருந்தே பத்திரிகைகளில் கதை, கவிதை, கட்டுரைகள் எழுதி வந்ததால் எழுத்தாளரான அவரிடம் எனது அன்றாட பணி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வேன். அவரும் இதையெல்லாம் அப்படியே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பயன்படும் என்பார். ஒரு நாள் பயனாளி ஒருவருக்கு கவுன்சிலிங் செய்து கொண்டிருந்த போது சஃபாரி உடை அணிந்த ஒரு பெரியவரும் மற்றொருவரும் அந்த பயனாளியை சந்திக்க அங்கே வந்தனர். நான் பேசுவது முழுவதையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தனர். பின் அந்த பெரியவர், நீங்கள் இவரோடு பேசியதை அப்படியே எழுதித்தர முடியுமா என்று கேட்டார். நான் ஆச்சரியமாக பார்த்தபோது நான் மகாதேவன், ஐராவதம் மகாதேவன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். உடன் வந்தவர் லாசரா. நான் அதை எழுதி கொடுக்க கடகம் என்ற அந்த கட்டுரை தினமணியில் வெளிவந்தது. அன்று இரவு ஸ்டெல்லா புரூஸ் என்னை சரவண பவனுக்கு அழைத்துச் சென்று இனிப்புடன் ஸ்பெஷல் சாப்பாடும் வாங்கி கொடுத்தார். இவ்வாறாக இலக்கியமும் மருத்துவ சமூகவியலும் என்னை வார்த்தெடுத்தன. டாக்டர் சாந்தாவிடம் பணியாற்றிய காலத்தின் மறக்க முடியாத நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அது 1987 வருடம். அப்போது சாந்தா மேடம் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் டைரக்டர் அண்ட் சயின்டிபிக் டைரக்டராக இருந்தார். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சேர்மன். திடீரென ஒரு நாள் சாந்தா மேடத்தின் தாயார் காலமாகிவிட்டார். நானும் இன்னும் சிலரும் இரங்கல் தெரிவிப்பதற்காக அவரது வீட்டுக்கு சென்றோம். அவரே வாசலுக்கு வந்து எங்களை வரவேற்றார். என்றும் மாறாத அதே புன்சிரிப்பு. ஆனாலும் தனது தாயார் மரணமடைந்த வேதனை அவரது முகத்தில் தெரிந்தது. நாங்கள் எங்களது இரங்கலை தெரிவித்த போது, அம்மாவை இத்தனை காலம் என்னோடு விட்டு வைத்தமைக்காக கடவுளுக்கு நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். அர்ப்பணிப்பு மனப்பான்மை மிக்க சமூக சேவகர்கள் நீங்கள் எல்லோரும் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை என்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து எங்களுடன் பேசினார். அவரே எங்களுக்கு அந்த வேதனையான நிலையிலும் டீ பிஸ்கட்டை தன் கையாலேயே கொடுத்தார். நான் எனது கையில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபைல் வைத்திருந்தேன். அதில் அன்று வெளிவந்த ஒரு வார பத்திரிகை இருந்தது. அதனை பார்த்தவர், என்ன எழுத்தாளரே, இந்த இஷ்யூவில் உங்கள் கதை கட்டுரை ஏதும் வந்திருக்கிறதா என்று கேட்டார். இவருக்கு எப்படி அது தெரிந்தது என்று நான் ஆச்சரியத்துடன் எங்களில் சீனியரான திருமதி லட்சுமி சாரதியை பார்த்தேன். அவர் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். மேடம் கைகளை நீட்ட அந்த வார இதழை அவரிடம் பயம் கலந்த மரியாதையுடன் கொடுத்தேன். எனது சிறுகதை ஒன்று அந்த இதழில் வெளிவந்திருந்தது. இதழை புரட்டி கொண்டே வந்தவர் புத்தகத்தின் பின்புற உள் அட்டையை பார்த்தார். அது ஒரு திரைப்பட விளம்பரம். கதாநாயக நடிகர் வாயில் சிகரெட்டுடன் இருக்கும் படம். பின் அட்டையை பார்த்தார். அது ஒரு பிரபல நடிகை கையில் மதுக்கோப்பையுடன் இருக்கும் விஸ்கி விளம்பரப்படம். நாங்கள் அனைவரும் தேசிய புற்றுநோய் பதிவு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி என்ற இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் திட்டத்திலும் பணியாற்றி வந்தோம். அதனை மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் கேன்சர் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படி பிரபலமான புத்தகங்களிலும் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எல்லாவற்றையும் ஊக்குவிக்கும் விளம்பரங்களும் சினிமாக்களும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றன. நாம் இன்னும் அதிகமாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றார். அந்த சோக சூழலிலும் கூட அவரது தொழில் மீதான அக்கறை வெளிப்பட்டது. நாங்கள் விடை பெற எழுந்தோம். கொஞ்சம் இருங்கோ என்றவர் உள்ளே சென்று ஒரு தட்டு நிறைய லட்டுக்களுடன் வந்தார். ஆளுக்கு ஒவ்வொரு லட்டு கொடுத்தார். துக்கம் விசாரிக்க வந்த இடத்தில் லட்டு கொடுக்கிறார்களே என்று நான் மேடம் முகத்தை பார்த்தேன். எங்க அம்மா தன்னை பார்க்க யார் வந்தாலும் அவங்களுக்கு லட்டு கொடுப்பா. இப்ப அவ இல்லை, அதனாலே நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொன்ன போது அவர் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. எங்களது கண்களையும் கண்ணீர் மறைத்து விட்டது. அதன் பின்னர் அந்த வார இதழில் சிகரெட் மது விளம்பரங்கள் இன்று வரை வருவதில்லை. மட்டுமல்ல, புற்றுநோய் என்றால் மரணம்தான் என்று பேசும் வகையிலான கதைகளும் வெளிவருவதில்லை. மேடம் அந்த பத்திரிகை நிர்வாகத்துடன் பேசியிருக்கிறார் என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. டாக்டர் சாந்தாவுடன் 3 வருடங்கள் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் நான் பணியாற்றினேன் என்பது எனக்கு என்றும் கண்ணீர் கலந்த கௌரவம். உங்கள் வாழ்க்கையே சாமு சாப்பி, சங்கர நேத்ராலயாவுக்கு முன், சங்கர நேத்ராலயாவுக்கு பின் என்று பகுக்கலாம் அல்லவா? முற்றிலும் உண்மை. நான் சங்கர நேத்ராலயாவில் இணைவதற்கு முன்பு குறிப்பிட்ட துறைகளில், அதாவது புற்றுநோய் மருத்துவர்கள், பயனாளிகள், மனநல மருத்துவ வல்லுநர்கள், உளவியல் வல்லுநர்கள், மன நோயாளிகள், குடி மற்றும் போதை மருந்துகளுக்கு ஆளானவர்கள் என்று அந்த தளங்களில் மட்டுமே செயல்பட்டு வந்தேன். புற்றுநோய் நிறுவனம் மற்றும் சங்கர நேத்ராலயா அத்தியாயங்களுக்கு இடையில் அகில இந்திய சமூக மருத்துவ சங்கம் என்னும் NGOவில் 3 ஆண்டுகள் ஒரு மனநல சமூக சேவகர் மற்றும் உளவியல் ஆலோசகராக பணியாற்றினேன். அந்த காலகட்டத்தில் மனநல வல்லுநர்கள் டாக்டர் சாரதா மேனன், டாக்டர் சுரேஷ்குமார், டாக்டர் சகுந்தலா சுரேஷ்குமார், டாக்டர் சாந்தி கருணாகரன் ஆகியோருடன் பணிபுரிந்தேன். அந்த அமைப்பின் தலைவராக பிரபல மூத்த வழக்கறிஞர் திரு NC ராகவாச்சாரி இருந்தார். இந்திய அரசாங்கத்தின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கீழ் அந்த அமைப்பு செயல்பட்டது. ஒரு நாள் சங்கர நேத்ராலயாவின் வேலை வாய்ப்பு விளம்பரத்தை பத்திரிகையில் பார்த்தேன். தலைவர் NC ராகவாச்சாரியின் அனுமதி பெற்று அதற்கு விண்ணப்பித்தேன். கடும் போட்டிக்கிடையில் நான் தேர்வானேன். சங்கர நேத்ராலயாவில் உங்கள் பங்களிப்புகள் என்ன? எனது பன்முக திறமைகளை வளர்த்து கொள்ளவும் வெளிப்படுத்தவும் சங்கர நேத்ராலயா நிறுவனம் டாக்டர் SS பத்ரிநாத் அவர்களும் துணைத் தலைவர் டாக்டர் TS சுரேந்திரனும் பல வாய்ப்புகளை வழங்கினர். சங்கர நேத்ராலயாவில் இணைந்த போது கண் வங்கியின் தலைமை பொறுப்பு, கிராமப்புற இலவச கண் சிகிச்சை முகாம்கள், கண் மருத்துவ ஆராய்ச்சிகளின் ஆலோசகர், பொதுமக்களிடையே கண் நலம் மற்றும் கண் தானம் பற்றிய விழிப்புணர்வு பணி என்னுடையது. அதற்காக பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், பன்னாட்டு நிறுவனங்கள், அரசு தனியார் நிறுவனங்கள், ரோட்டரி, அரிமா போன்ற சேவை அமைப்புகள், தொழிற்சங்க அமைப்புகள், ஊடகங்கள், அரசியல் கட்சிகள், பல்துறை கலைஞர்கள் என்று எல்லோருடனும் இணைந்து செயல்படும் வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டுமல்ல, 25 வருடங்களுக்கு முன்பே மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் மற்றும் சில மருத்துவ அமைப்புகளில் வருகை பேராசிரியர் அழைப்புகளும், தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி, கோவை அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகம், லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் சோசியாலஜி போன்றவற்றில் கௌரவ பொறுப்புகள் கிடைத்த போது, இது சங்கர நேத்ராலயாவுக்கு பெருமை, கண்டிப்பாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை ஆசீர்வதித்து அனுமதி வழங்கி மகிழ்ந்தார் என் குருநாதர். இன்று பல பத்திரிகைகளுக்கு கண்கள் பற்றிய விழிப்புணர்ச்சி கட்டுரையாளராக இருப்பதும், மருத்துவ சமூகவியல், தமிழ் இலக்கியம் என 2 புலங்களுக்கு பேராசிரியராக இருப்பதும் சங்கர நேத்ராலயா அடியேனுக்கு தந்த கொடை என்றே மகிழ்ச்சியுடன் சொல்வேன். இந்த COVID-19 கண் நோயாளிகளுக்கும் சங்கர நேத்ராலயாவுக்கும் மிகப்பெரிய சவால் அல்லவா? ஆம், நிர்வாகத்தின் எச்சரிக்கை மிகுந்த செயல்பாடு, சட்டத்திட்டங்களை சரிவர பின்பற்றுவது, பிரபல நிறுவனங்கள் உதவ முன்வந்தமை, அந்த காலகட்டத்தில் தென்றல் இதழில் வெளிவந்த அடியேனின் செய்தி கட்டுரைகளை படித்து நன்கொடை வழங்கிய அமெரிக்கா வாழ் அன்பர்களின் நன்கொடைகள், இவை எங்கள் சேவையை பலப்படுத்தின. சுமார் 5 மாதங்கள் ஒற்றை இலக்கத்தில் அவசர அறுவை சிகிச்சைகளை மட்டுமே செய்தோம். அனைத்து ஊழியர்களும் 10% முதல் 40% வரை ஊதியத்தை குறைத்து கொண்டு நலத்திட்டங்களை தியாகம் செய்து ஏழை எளியவர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சையை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். திரைத்துறை அனுபவங்களும் உண்டு அல்லவா? ஆம், திரைப்படத்திற்கு எழுதும் குட்டி ஆசை எனக்கு இருந்தது. திரு ஸ்டெல்லா புளூஸின் ஒருமுறைதான் போக்கும் நாவல் திரைப்படமாக எடுக்கப்பட்ட போது என்னை பகுதி நேர உதவி இயக்குநராக செயல்பட ஊக்குவித்தார் படத்தின் இயக்குனர் திருமுருகன். அவர் மதுரை கல்லூரியில் எனக்கு சீனியர். திரைப்படத்திற்காக அலெக்ஸ் பாண்டியன் ஆனார். அப்போது நடைபெற்ற பல சம்பவங்கள் எனது இயல்புக்கு திரைத்துறை ஒத்து வராது என்பதை உணர்த்தின. அந்த அற்புதமான புதினம் ஆண்களை நம்பாதே என்ற பெயரில் திரைப்படமாக வெளியானது. அதனால் கிடைத்த ஒரே அனுகூலம் நடிகர் சார்லி, இயற்பெயர் மனோகர் என்ற இலக்கிய ஆர்வலரின் நட்பு கிடைத்ததுதான். ஒரு சமயம் சங்கரநேத்ராலயாவின் ஆட்சிக்குழு உறுப்பினராக ஏவிஎம் சரவணன் ரஜினியை வைத்து கண் தானம் பற்றி ஒரு குறும்படம் தயாரிக்க முன்வந்தார். எஸ்பி முத்துராமன் இயக்குனர். ரஜினிக்கு கண்டானம் பற்றிய வசனங்களை எஸ்பிஎம்மும் நானும் வாசித்து காண்பித்தோம். எனது ஈடுபாட்டை கவனித்த திரு ரஜினி, நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி என்னை கண் மருத்துவர் டாக்டர் கணேஷாக நடிக்க வைத்தார். இதனை யூடியூபில் காணலாம். சங்கரநேத்ராலயாவில் கண் வங்கிக்கு புதிய வசதிகள் ஏற்படுத்திய போது அதனை குத்துவிளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தவர்கள் ரஜினி, சிவசங்கரி மற்றும் எஸ்பி முத்துராமன் ஆகியோர்தாம். இன்றைக்கும் குழந்தைகளுக்கும் கேட்ராக்ட் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறதே. ஆமாம், பிறவி கண்புரை என்பது குழந்தையின் இயற்கையான கண்ணின் லென்ஸ் தெளிவாக இல்லாமல் மேகமூட்டம் போல தெளிவற்று இருக்கும் அல்லது பார்வை மறைக்கப்படும் நிலை. இந்நிலை கண்புரையாக இருக்கலாம் அல்லது வேறு பிரச்சனையாகவும் இருக்கலாம். இதனை மருத்துவ பரிசோதனை மூலமே உறுதியாக சொல்ல முடியும். இந்நோய்க்கு பரம்பரை மூலக்கூறியல் காரணங்கள், தொற்று நோய்கள், வளர்சிதை மாற்ற சிக்கல்கள், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், நீரிழிவு, விபத்து, அழற்சி, மருந்துகளின் எதிர் விளைவு என்று பல காரணங்கள் இருக்கின்றன. இதற்கு ஆபரேஷன் ஒரு வகை சிகிச்சைதான். கண்புரை ஆபரேஷனின் போது செயற்கை லென்ஸ் பொருத்தப்படுவது நல்ல தீர்வு. ஆபரேஷனுக்கு பின்னர் கான்டாக்ட் லென்ஸ் அல்லது கண்ணாடி அணிவது போன்றவையும் பரிந்துரைக்கப்படலாம். ஸ்டெம் செல் சிகிச்சையின் மூலமும் தீர்வு கிடைப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. கண் தானத்தின் முக்கியத்துவம் பற்றி. உலகில் கண் பார்வை இழப்புக்கு முதல் காரணம் கேட்ராக்ட் என்றால், அடுத்த காரணம் கார்னியல் கோளாறு. கார்னியா எனப்படும் விழிவெண் படலம் நமது கருவிழிக்கு முன்புறம் ஒரு கண்ணாடி ஜன்னலை போல செயல்படுகிறது. கார்னியா பாதிப்பை மருந்துகளால் குணப்படுத்த முடியாத நிலையில் பாதிக்கப்பட்ட கார்னியாவை அகற்றிவிட்டு மரணம் அடைந்தவரின் கண்களை தானமாக பெற்று அதிலிருக்கும் கார்னியாவை பொருத்தும் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அதனை கண்கள் தானமாக கிடைக்கும் போதுதான் செய்ய முடியும். ஒருவர் தனது கண்களை தானமாக அளிக்க உறுதிமொழி எடுத்துக் கொள்ளலாம். அவரது மறைவிற்கு பிறகு நெருங்கிய உறவினர் உடனடியாக கண் வங்கியை தொடர்பு கொண்டு அவரது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். மரணம் நிகழ்ந்த 6 மணி நேரத்திற்குள் கண்களை எடுக்க வேண்டும். இதற்கு வயது வரம்பு கிடையாது. கண்களை அகற்றுவதற்கு அதிகபட்சம் 30 நிமிடங்களே ஆகும். கண்களை அகற்றிய அடையாளமே தெரியாது. எனவே மற்ற சடங்குகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது. உங்களது குடும்பம் பற்றி. மருத்துவர்கள் மட்டுமல்ல, பல ஊழியர்களும் தங்கள் வாழ்க்கை துணையை சங்கரநேத்ராலயாவில் தான் சந்தித்திருக்கிறோம். அடியேனும் என் துணைவி ஸ்ரீதேவியை இங்குதான் சந்தித்தேன். எனது அனைத்து இயக்கங்களிலும் தோள் கொடுக்கும் தோழி அவர். ஒரு மருத்துவமனையில் பல துறைகளில் சேவை செய்து தற்போது குவாலிட்டி ஹெட்டாக இருக்கிறார். என் இளவரசர் அஸ்வின் பத்ரிநாத் அமெரிக்காவில் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் டாக்டர் பட்ட ஆராய்ச்சி மாணவர். இளவரசி அபிராமி பிகாம் சிஏ மாணவி. சிறந்த வீணை இசை கலைஞராவது அவரது இலக்கு. அகவை 60 நெருங்கிய என்று திரும்பி பார்க்கிறேன். என்னை நான் விரும்பிய அனைத்து துறைகளிலுமே அன்னை மீனாட்சி வைத்து அழகு பார்த்திருக்கிறாள். புற்றுநோயாளிகள் நலம், மனநோயாளிகள் நலம், கண் நோயாளிகள் நலம், அடுத்த தலைமுறை மருத்துவர்களுக்கு வழிகாட்டி என்று பணித்தவள், தமிழ் இலக்கியம் மருத்துவ சமூகவியல் பேராசிரியர் என்ற அடையாளமும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாள். அன்னை மீனாட்சியின் திருப்பாதங்களுக்கு எனது பெற்றோரை வணங்கி இந்த நேர்காணலை சமர்ப்பிக்கிறேன் என்று நெகிழ்வோடு சொல்கிறார் இருங்கோவேல். நேர்காணலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். உமாச்சி தாத்தா தந்த தங்க காசு. நான் சிறுவனாக இருந்தபோது பக்கத்து போர்ஷன் தாத்தா பாட்டி இருவரும் என் மீது மிகுந்த அக்கறை செலுத்தினார்கள். ஆலயத்தில் நடைபெறும் திருநெல்வேலி சைவ சித்தாந்த நெறிக்கழகத்தின் சொற்பொழிவுகளுக்கு அழைத்துச் செல்வார்கள். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது கழகத்தின் கவிதை போட்டி ஒன்றுக்காக அவர்கள் என்னை ஒரு பாடல் எழுத வைத்தனர். ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்தில் அந்த பாடலை எழுதியதற்காக அங்கிருந்த ஒரு உமாச்சி தாத்தா எனக்கு ஒரு தங்க காசு கொடுத்தார். நான் வாங்க மறுத்தேன். யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது என்பது எனது தாயாரின் அறிவுரை. பாட்டி வற்புறுத்தவே அதனை வாங்கிக் கொண்டேன். பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர் என் நெற்றியில் திருநீரு பூசிவிட்டார். தாத்தா பாட்டி இருவரும் என்னை அந்த உமாச்சி தாத்தாவை சேவிக்க சொல்ல நான் சேவித்தேன். மறுநாள் வந்த கல்கி வார இதழ் அட்டைப்படத்தில் உமாச்சி தாத்தாவின் போட்டோவை பார்த்தேன். அதை அம்மாவிடம் காட்டி, இந்த உமாச்சி தாத்தா தான் நேற்று எனக்கு தங்க காசு கொடுத்தார் என்று சொன்னேன். அம்மா உடனே என்னை பக்கத்து போர்ஷன் பாட்டியிடம் அழைத்து சென்றார். அப்புறம்தான் தெரிந்தது எனக்கு தங்க காசு கொடுத்தவர் காஞ்சி மகா பெரியவர்தான் என்பது. டாக்டர் ஆ.போ. இருங்கோவேல். யார் அவர்? அது 1980ஆம் வருடம். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலம். மதுரை அரசினர் பொது மருத்துவமனையில் தினசரி காலை 2 மணி நேரம் மருத்துவ சமூக பணி செய்து கொண்டிருந்தேன். NSS வாலண்டியரான எங்களுக்கு வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை சீருடை. நோயாளிகள் எங்களை டாக்டர் என்றே நினைப்பார்கள். நாங்களும் முதலுதவி உள்பட பல மருத்துவ பணிகளை கற்றுக்கொண்டு மருத்துவர்களுக்கு உதவியாக சில சேவைகளை செய்து வந்ததால் பலரும் அப்படி நினைத்ததில் ஆச்சரியமில்லை. பொது வார்டில் கட்டிலில் இடமில்லை என்றால் தலையில் பாயில் பல நோயாளிகள் படுப்பது வழக்கம். அப்படி படுத்திருந்த ஒரு நோயாளியை பாத்ரூம் செல்வதற்கு அழைத்து சென்று அவரை கைத்தாங்களாக அழைத்து வந்து அவரது வேஷ்டியை சரியாக கட்டிவிட்டு பாயில் படுக்க வைத்தேன். திடீர் என்று 5-6 பேர் அங்கே வேகமாக வந்தார்கள். அவர்களை விட வேகமாக முன்னால் ஓடி வந்தார் முதலமைச்சர் MGR. நோயாளியை தரையில் படுக்க வைத்து ஒரு போர்வையை நான் போர்த்தி கொண்டிருந்ததை பார்த்தவர் நான் வெள்ளை பேண்ட் சட்டை அணிந்திருந்ததை பார்த்து நான் மருத்துவ மாணவர் என்று நினைத்து என்ன இது, இவரை இப்படி தரையில் படுக்க வைத்திருக்கிறீர்களே, இவர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு என்று மிகுந்த கோபத்துடன் கேட்டார். நான் பயந்து நடுங்கிக் கொண்டே தெரியாது என்றேன். எனக்கு மட்டுமல்ல, மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் RMO உள்ளிட்ட யாருக்குமே தெரியாது. சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று MGR அந்த வேளையில் அங்கே வருவார் என்பதும் தெரியாது. முன்னாள் மக்களவை உறுப்பினரும் காமராஜ் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக 9 வருடங்கள் இருந்தவருமான கக்கன் அவர்கள்தான் அங்கே தரையில் படுத்திருந்தவர். முதல்வர் MGR உத்தரவின்படி கக்கனுக்கு தனியறை ஒதுக்கப்பட்டது. ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். பின்னர் பொது வார்டிலேயே ஒரு கட்டில் ஏற்பாடு செய்தோம். பின்னர் MGR நாங்கள் சமூக சேவகர்கள் என்று தெரிந்து என்னையும் என் நண்பர் முருகேசனையும் தட்டி கொடுத்து விட்டு சென்றார். அப்போதெல்லாம் செல்போன் கிடையாது, செல்ஃபி கிடையாது. இருந்திருந்தால் செல்ஃபி எடுத்திருக்கலாம். நிச்சயமாக MGR செல்போனை தட்டி விட்டிருக்க மாட்டார். கட்டி அணைத்து போஸ் கொடுத்திருப்பார். ஏனென்றால் அவர் MGR. டாக்டர் ஆ.பூ. இருங்கோவேல், கலாமும் நானும் திரு அப்துல் கலாம் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி இருந்த போது சங்கர நேத்ராலயாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் நான் கவிதை வடிவில் நன்றி உரை ஆற்றினேன். அப்போது அவர் பாரதத்தின் முதற் குடிமகனாக பொறுப்பேற்று இளைய பாரதத்தை வழிநடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டேன். நிகழ்ச்சி முடிந்த பின் கலாம் என்னிடம், இன்றைய நிலையில் நம் அரசியல்வாதிகள் ஆசிரியரையோ அல்லது ஓர் அறிவியலாளரையோ அத்தனை சுலபமாக குடியரசுத் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு ஆசிரியராகவே நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். அந்த கவிதையை கேட்டு வாங்கி கொண்டார். அன்று மாலை சென்னை மியூசிக் அகாடமியில் நடந்த எங்கள் நிகழ்ச்சி ஒன்றிற்கும் அவர்தான் சிறப்பு விருந்தினர். அவருக்கே தெரியாமல் ஒரு வீணையை ஏற்பாடு செய்து ஒரு கீர்த்தனை வாசிக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டோம். ஆனந்தமாக வாசித்தார். 2002 அவரது பெயர் குடியரசுத் தலைவர் பதவிக்கு முன்மொழியப்பட்டது. அடுத்த நாள் என்னை தொலைபேசியில் அழைத்து, தம்பி, நீ கவிதையில் வேண்டுகோள் வைத்தாய், அது இறைவன் காதில் விழுந்து விட்டது போல, மகிழ்ச்சி, நன்றி என்று சொல்லி ஆசீர்வதித்தார். எங்கள் டெலிமெடிசின் துறையை குடியரசுத் தலைவர் ஆன பிறகு அவர்தான் தொடங்கி வைத்தார். அந்த துறையின் பொறுப்பையும் சிறிது காலம் நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன். அவருக்கு சங்கர நேத்ராலயாவில் தான் கேட்ராக்ட் ஆபரேஷன் செய்யப்பட்டது. நமது தேசம் அவரை, அவரது திறமையை, அறிவை, மேதமையை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்ற வருத்தம் எனக்கு எப்போதும் உண்டு. டாக்டர் ஆ.பூ. இருங்கோவேல். டாக்டர் ஆ.பூ. இருங்கோவேல் பெற்ற விருதுகள்: சைவ சித்தாந்த நெறிக்கழகத்தின் கவிதை போட்டியில் காஞ்சி மகா பெரியவர் கையால் தங்க காசு, பள்ளி மாணவன். பாரதி ஆய்வாளர் சீனி விஸ்வநாதன் திருக்கரங்களால் பாரதி ஆய்வியல் விருது, கல்லூரி மாணவன். MGR திருக்கரங்களால் மதுரை காமராசர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக சிறப்பு நிலை விருது. விவேகானந்தா கல்விக்கழகத்தின் சேவா விருது உதவும் உள்ளங்கள் அமைப்பு வழங்கி சேவா விருது. சங்கர நேத்ராலயாவில் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மிக பெரும் முதன்மை விருது மேன் ஆஃப் த இயர் 1997 TN Session கரங்களால். காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களின் திருக்கரங்களால் சேவா ரத்ன விருது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் சுவாமி விவேகானந்தா தலைமை பண்பு பயிற்சி நிறுவனம் வழங்கிய சுவாமி அபேதானந்தா விருது. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை மீனாட்சி வழங்கி ஃபார் தி சேக் ஆஃப் ஆனர் விருது மற்றும் பல விருதுகள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.